16. காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். தம்மை விட்டு பிரிந்து செல்கிறவர்கள் மேல் தேவன் எவ்வளவு பரிவாக அன்பு காட்டுகிறார் என்பதை காணாமற்போன ஆடு, காணாமற்போன வெள்ளிக்காசு, காணாமற்போன மகன் குறித்த ஓமைகள் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றன. அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த பரிதாப நிலையிலேயே அவர்களை அவர் விடவில்லை. தந்திரமிக்க எதிரியின் சோதனைகளுக்கு ஆளாகக்கூடிய அனைவர் மேலும் அவர் முற்றிலும் இரக்கமும் பரிவும் உள்ளவராக இருக்கிறார். பிதாவின் அன்பை முன்பு ருசித்திருந்தும் சோதனைக்காரன் தன் விருப்பப்படி தங்களை சிறைப்படுத்த அனுமதித்தவர்களை ஆண்டவர் எவ்வாறு அணுகுகிறார் என்பதை கெட்ட குமாரன் உவமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்குத்தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்குப் பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்குப் புறப்பட்டுப் போனான். வீட்டில் அப்பா விதித்த கட்டுப்பாடுகள் அந்த இளைய மகனுக்கு சலிப்பூட்டின. தன்னுடைய சுதந்திரம் அடக்கப்படுவதாக நினைத்தான். தன் அப்பாவின் அன்பையும் அக்கறையையும் அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தன் மனம் போன போக்கில் செல்ல தீர்மானித்தான்.
தன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த வாலிபன் எண்ணவில்லை. நன்றியுள்ளவனாகவும் இல்லை. ஆனாலும் அவருடைய பிள்ளை என்பதால் உரிமைப்படி அவருடைய சொத்தில் பங்கு கேட்கிறான். அப்பா மரித்த பிறகுதான் அந்தச் சொத்துக்கள் அவனைச் சேரும். ஆனால் உடனடியாக அதை பெற விரும்புகிறான். தற்சமயம் கிடைக்கிற சந்தோஷம்தான் பெரிதாக இருந்தது. எதிர்காலம் பற்றி கவலையே இல்லை. பூர்வீகச் சொத்தை பெற்றுக்கொண்டு தன் தகப்பன் வீட்டை விட்டு தூரதேசத்துக்குச் செல்கிறான். அளவுக்கு மிஞ்சி பணம், விருப்பப்படி வாழ்வதற்கான சுதந்திரம், தான் விரும்பியது கிடைத்துவிட்டதாக தன்னையே வஞ்சித்துக் கொள்கிறான். இதைச் செய்யாதே, இது உனக்கு தீங்காக முடியும், அல்லது இதைச் செய், இதுதான் சரி என்று அவனிடம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. தீய நண்பர்கள் அவனை மேலும் மேலும் பாவத்திற்குள் ஆழ்த்துகின்றனர். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்துப் போட்டான். தங்களை ஞானிகளென்று சொல்லியும் பைத்தியக்காரராக சிலர் இருப்பதாக வேதாகமம் சொல்கிறது. ரோமர் 1:22. இந்த ஊமையில் வரும் வாலிபனின் வாழ்க்கையும் அப்படித்தான். சுயநலத்தோடு தன் அப்பாவிடமிருந்து பெற்ற சொத்தை வேசிகளிடத்தில் அழித்துப் போட்டான். பொக்கிஷம் போன்ற வாலிபப் பருவம் சீரழிந்தது. வாழ்வின் பொன்னான வருடங்களும் அறிவுத்திறனும், வாலிபத்தின் உயர்வான கனவுகளும், ஆவிக்குரிய உத்வேகங்களும் இச்சை எனும் அக்கினியில் புஷிங்கின்.
கொடிய பஞ்சமுண்டாகிறது. உணவுக்கு வழியில்லை.
அந்த தேசத்துக் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக் கொண்டான். இவனை அவன் தன் வயல்களில் பண்டிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஒரு யூதனைப் பொறுத்தவரை இது மிகவும் இழிவான, கீழ்த்தரமான வேலையாகும். தனக்கு விடுதலை கிடைத்ததாக பெருமைப்பட்ட வாலிபன் இப்போது அடிமைப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறான். மிகக் கொடிய அடிமைத்தனம். அதாவது தன் பாவக்கயிறுகளால் கட்டப்பட்டான். நீதிமொழிகள் 5:22. தன்னை அழகுப்படுத்தின பளபளப்பான, மினுமினுப்பான அணிகலன்களை இழந்தான். இப்போது அவன் கட்டுண்டிருந்த சங்கிலி பாரமாக இருந்தது. பன்றிகளைத் தவிர தன்னுடன் யாருமில்லாத பஞ்சம் நிலவிய அந்த இடத்தில் உட்கார்ந்து பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். அவன் வசதியாக இருந்த சமயங்களில் அவனோடேயே சுற்றி வந்து அவனுடைய செலவில் புசித்து குடித்த அவனுடைய ஆண் நண்பர்கள் யாரும் இப்போது அவனோடு இல்லை. அவனுடைய கட்டுக்கடங்காத மகிழ்ச்சி எங்கே போனது? மனச்சாட்சியை மழுக்கி உணர்வுகளை மறக்கச் செய்து தான் சந்தோஷமாக இருப்பதாக நினைத்துக் கொண்டான். இப்போது பணமெல்லாம் செலவழிந்து விட்டது. பசி அடங்கவில்லை. பெருமை போனது. ஒழுக்கநிலை குண்டிப்போனது. அவனது சித்தம் பலவீனப்பட்டு நம்பிக்கைக்கு தகுதியற்றுப் போனது. மேலான உணர்வுகளெல்லாம் மறைந்தன. மனிதரிலேயே மிகவும் நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான்.
ஒரு பாவியின் நிலை எவ்வளவு அருமையாக இங்கு சித்தரிக்கப்படுகிறது! தேவனுடைய அன்பின் ஆசீர்வாதங்கள் அவனை சூழ்ந்திருந்தாலும், பாவியானவன் சிற்றின்பத்திலும் பாவ ஆசையிலும் திளைத்திருந்தால் தேவனை விட்டு பிரிவதை விட வேறு எதையும் அதிகமாக விரும்ப மாட்டான். நன்றி கெட்ட அந்த குமாரனைப் போல தேவனுடைய நன்மைகளைப் பெறுவது தன் உரிமையென சொந்தங் கொண்டாடுகிறான். எல்லாரையும் போல
தனக்கும் கிடைத்ததாக நினைக்கிறான். திரும்ப நன்றியுணர்வை காட்டுவதுமில்லை, அன்பின் சேவையைச் செய்வதுமில்லை. இருப்பிடம் தேடி கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு புறப்பட்ட காயினைப் போல, தூரதேசத்தில் அலைந்து திரிந்த கெட்ட குமாரனைப் போல, பாவிகள் தேவனை மறந்திருப்பதில் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். ரோமர் 1:28. சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை பார்ப்பதற்கு எப்படியும் காட்சியளிக்கட்டும், ஆனால் அது வீணானதே. தேவனை விட்டு பிரிந்து வாழ நினைக்கிற எவரும் தன் ஆஸ்திகளைச் செலவழித்து போடுகிறார், பொன்னான வருடங்களை வீணடிக்கிறார், மன இருதய ஆத்தும ஆற்றல்களை வீணடிக்கிறார், நித்திய வாழ்க்கையை முற்றிலும் இழக்கும்படி செயல்படுகிறார். சுயத்தை சேவிப்பதற்காக தேவனை விட்டு பிரிந்து போகிறவன் இவ்வுலகிற்கு அடிமையாகிறான். தூதர்களோடு ஐக்கியம் கொள்வதற்காக தேவன் சிருஷ்டித்த சிந்தையானது பூமிக்கடுத்த மிருகத்தனமான சேவை செய்யும் அளவிற்கு சீர்கெடுகிறது. சுயத்தை சேவிக்கிற போக்கின் முடிவு இதுதான். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தால், அப்பமல்லாத ஒன்றிற்காக பணம் செலவழிக்கிறீர்கள், திருப்தி தராத ஒன்றிற்காக பிரயாசப்படுகிறீர்கள், நீங்கள் சீர்கெட்டுப் போனதை உணர்கிற சமயம் வரும். தூரதேசத்திலே தனிமையில் துக்கத்தோடு இருக்கும்போது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று நம்பிக்கை இழந்து கதறுவீர்கள். ரோமர் 7:24. தீர்க்கதரிசியின் பின்வரும் வார்த்தைகள் உலகம் முழுவதிலும் காணப்படுகிற ஓர் உண்மையாகும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானத்தை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய்ப்போன செடியைப் போலிருந்து, நன்மை வருகிறதைக் காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். எரேமியா 17:5-6. தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப் பண்ணி, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யப் பண்ணுகிறார். மத்தேயு 5:45. ஆனால் சூரிய ஒளியையும் மழையையும் பெறாதபடி தங்களை அடைத்துக் கொள்கிற அதிகாரம் மனிதர்களுக்கு உள்ளது. எனவே நீதியின் சூரியன் உதிக்கும்போது, கிருபையின் மாறி அனைவர் மேலும் இலவசமாகப் பொழியும்போது, தேவனை விட்டு நாம் பிரிந்திருப்போமானால் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களில் குடியிருப்பது போன்ற நிலை ஏற்படும். யாராவது தம்மை விட்டு பிரிந்து செல்ல தீர்மானித்தால் தேவன் அன்போடு அவனுக்காக ஏங்குகிறார். அவனை மீண்டும் அப்பாவின் வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான செல்வாக்குகளை உருவாக்குகிறார். கெட்டகுமாரன் தன் நிர்பந்தமான நிலையில் புத்தி தெளிந்தான். அவனை கட்டியிருந்த சாத்தானுடைய வஞ்சக வல்லமை உடைக்கப்பட்டது. தன்னுடைய மூடத்தனமே தன்னுடைய உபத்திரவத்திற்கு காரணம் என்பதை கண்டுகொண்டான். என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்குப் போவேன் என்று சொன்னான். கெட்டகுமாரன் இக்கட்டான நிலையிலிருந்தாலும் தன்னுடைய அப்பாவின் அன்பை உணர்ந்தபோது அவனுக்குள் நம்பிக்கை வந்தது. அந்த அன்புதான் அவனை வீட்டுக்குச் செல்ல வைத்தது. அதுபோல தேவன் அன்பாக இருக்கிறார் என்கிற நிச்சயம்தான் தேவனிடம் திரும்பிச் செல்வதற்கு பாவியை நெருக்கி ஏவுகிறது. தேவதயவு நீ குணப்படும்படிடி உன்னை ஏவுகிறது. ரோமர் 2:4. தேவன் தம் அன்பால் காட்டும் இரக்கமும் மனதுருக்கமும் பொற்சங்கிலி போல அழிந்து போகிற நிலையிலிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவைச் சுற்றிலும் வைக்கப்பட்டுள்ளது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 31:3. தன்னுடைய குற்றத்தை அறிக்கையிட அந்தக் குமாரன் தீர்மானிக்கிறான். தன் தகப்பனிடத்திற்குப் போய், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்று சொல்ல நினைக்கிறான். தன்னுடைய அப்பாவின் அன்பை தான் கொஞ்சங்கூட உணரவில்லை என்பதையும் காட்டுவதற்கு, உமது கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்ல நினைக்கிறான். அந்த வாலிபன் பன்றி கூட்டத்தையும் தவிட்டையும் விட்டு எழுந்து வீட்டை நோக்கிச் செல்கிறான். நலிந்த உடல் நடுங்குகிறது, பசியால் மயக்கம் வருகிறது, எதிர்பார்ப்போடு நடக்கிறான். கந்தையான நிலையை மூடி மறைக்க ஒன்றுமில்லை, ஆனால் அவனுடைய இக்கட்டான நிலை
பெருமையை அடக்கியிருந்தது. முன்பு ஒரு மகனாக வளர்ந்த இடத்தில் ஒரு கூலிக்காரனாக வேலை கேட்டு கெஞ்ச வருகிறான்.
கவலையற்ற புத்தியற்ற அந்த வாலிபன் அப்பாவிடமிருந்து பிரிந்து வாசலை விட்டு வெளியேறிய போது அப்பாவின் இருதயம் எவ்வளவுக்கு வலித்திருக்கும், ஏங்கியிருக்குமென அவன் கொஞ்சமும் யோசிக்கவில்லை. துன்மார்க்கரான தன் தோழர்களோடு விருந்துண்டு ஆடிப்பாடிய போது தன்னுடைய குடும்பத்தின் மேல் எவ்வளவுக்கு களங்கம் ஏற்பட்டிருக்குமென கொஞ்சமும் யோசிக்கவில்லை. இப்போது களைப்போடும் வேதனையோடும் வீட்டை நோக்கி நடந்தான். அவனுடைய வருகைக்காக ஒருவர் ஏங்கிக் கொண்டிருந்ததை அவன் அறியவில்லை. ஆனால் அவன் தூரத்தில் வரும்போதே அப்பா அவனை இனங்கண்டு கொள்கிறார். அன்பு கணப்பொழுதில் இனங்கண்டு கொள்ளும். பலவருட பாவ வாழ்க்கை அவனை சிதைத்திருந்தாலும் கூட அது அப்பாவின் கண்களுக்கு மகனை மறைக்க முடியவில்லை. அவர் மனதுருகி ஓடி அவன் கழுத்தைக் கட்டிக்கொண்டு நீண்ட நேரமாக அவனை விடாமல் கனிவோடு அணைத்துக் கொள்கிறார்.
கந்தைக் கோலமாக பெருந்துயரத்திலிருந்த தன் மகனை யாரும் ஏளனமாகப் பார்க்க அப்பா அனுமதிக்கவில்லை. தன் தோள்களில் கிடந்த அகலமான விலையுயர்ந்த மேலாடையை எடுத்து மெலிந்து போயிருந்த தன் மகனைச் சுற்றிலும் மூடுகிறார். அந்த வாலிபன் மனம் வருந்தினவனாக, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவஞ்செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்று சொல்லி தேம்பி அழுகிறான். அப்பொழுது தகப்பன் அவனை மெருக்கமாக அணைத்துக் கொண்டு வீட்டிற்குள் அழைத்துச் செல்கிறார். கூலிக்காரனாக தன்னை வைக்கும்படி அவன் மீண்டும் கெஞ்சுவதற்கு அவர் சந்தர்ப்பமே கொடுக்கவில்லை. அவன் அவருடைய குமாரன். வீட்டில் கிடைக்கும் அனைத்து வசதிகளையும் பெற்று கனப்படுத்தப்பட வேண்டியவன். வீட்டுப் பணியாளர்கள் மரியாதையோடு சேவை செய்ய தகுதியுள்ளவன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள்.
கெட்ட குமாரன்தான் இஷ்டத்திற்குத் திரிந்த வாலிப நாட்களில் தகப்பனை பொறுமையற்றவராக கடுமையானவராக எண்ணியிருந்தான். இப்போது அவரைப் பற்றி அவன் கண்டுகொண்டது எவ்வளவு வித்தியாசமாக இருந்தது! அதுபோல சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிறவர்கள் தேவனை கடினமானவராக, நியாயமின்றி பறிப்பவராக எண்ணுகிறார்கள். பாவியை புறக்கணித்து அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க ஆயத்தமாயிருப்பதாகவும், அவன் தப்பிக்கும்படி சட்டப்பூர்வமான காரணம் கிடைக்கும் வரை அவனை ஏற்றுக்கொள்ளவே விரும்பாதவராகவும் நினைக்கிறார்கள். அவருடைய கற்பனைகள் தங்கள் சந்தோஷத்திற்கு கட்டுப்பாடு விதிப்பதாகவும், பாரமான அந்த நுகத்தியிலிருந்து தப்புவதுதான் மகிழ்ச்சி என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு கண்களை திறந்திருந்தால் தேவன் முற்றிலும் மனதுருக்கம் நிறைந்தவரென கண்டுகொள்வார்கள். அவர் கொடுமையானவராக, மனமிறக்கமில்லாதவராக தெரிய மாட்டார், மனந்திருந்துகிற மாட்டார். மனந்திருந்துகிற மகனை கட்டியணைக்க ஏக்கத்தோடிருக்கும் அப்பாவாக தெரிவார். அப்படிப்பட்ட பாவி சங்கீதக்காரனோடு சேர்ந்து தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சந்தோஷமாகப் பாடுவான். சங்கீதம் 103:13.
கெட்ட குமாரன் தீய வழியில் சென்றதற்காக உவமையில் அவனைப் பற்றி இழிவாகவோ அவதூறாகவோ சொல்லப்படவில்லை. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு காணாமலே போனதென அந்த இளைய குமாரன் உணர்கிறான். அதுபோலவே பாவியிடம் தேவன் பின்வருமாறு சொல்கிறார். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஏசாயா 44:22. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எரேமியா 31:34. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஏசாயா 55:7. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். எரேமியா 50:20.
மனந்திரும்புகிற பாவியை ஏற்றுக்கொள்ள தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு எத்தகைய நிச்சயம் இது?
வாசகரே, மனம் போன போக்கில் செல்ல நினைத்தவரா நீங்கள்? தேவனை விட்டு வெகு தூரம் சென்று விட்டீர்களா? அக்கிரமத்தின் கனிகளை புசிக்க வகை தேடி அவை உங்கள் உதடுகளில் சாம்பலாகி போனதுதான் மிச்சமென கண்டுகொண்டீர்களா? இப்போது உங்கள் ஆஸ்திகள் அழிந்து, வாழ்க்கையில் போட்ட திட்டங்கள் தகர்ந்து, எதிர்பார்ப்புகளெல்லாம் கெட்டு, யாருமில்லாத இடத்தில் தனிமையாக உட்கார்ந்திருக்கிறீர்களா? வெகு காலமாக உங்கள் இருதயத்தில் பேசி வந்தும் நீங்கள் கேட்க மறுத்த அந்த சத்தமானது இப்போது மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களிடம் பேசுகிறது. எழுந்திருந்து போங்கள். இது நீங்கள் இளைப்பாருமிடமல்ல. இது தீட்டுப்பட்டது. இது உங்களை நாசப்படுத்தும். அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். மீகா 2:10. உங்கள் தகப்பனின் வீட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள். என்னிடத்தில் திரும்பு. உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று உங்களை அவர் அழைக்கிறார். ஏசாயா 44:22.
நீங்கள் நல்லவர்களாக மாறும் வரை, தேவனிடம் செல்வதற்கான தகுதியை பெறும் வரை, கிறிஸ்து விடமிருந்து தள்ளியே இருங்களென சத்துரு கொடுக்கும் ஆலோசனைக்கு செவிசாய்க்காதீர்கள். நீங்கள் தாமதித்தால் ஒருபோதும் கிறிஸ்துவிடம் வர முடியாது. சாத்தான் உங்களுடைய அழுக்கான கந்தைகளை சுட்டிக்காட்டும்போது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்கிற வாக்குறுதியை அவனிடம் சுட்டிக்காட்டுங்கள். யோவான் 6:37.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதென சத்துருவிடம் சொல்லுங்கள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்ற தாவீது ஏறெடுத்த ஜெபமே உங்களுடைய ஜெபமாகட்டும். சங்கீதம் 51:7.
எழுந்து உங்கள் தகப்பனிடம் செல்லுங்கள். நீங்கள் வெகு தூரத்தில் இருக்கும்போதே அவர் உங்களை வந்து சந்திப்பார். மனந்திரும்புதலோடு அவரை நோக்கி ஒரு அடி நீங்கள் எடுத்து வைத்தாலும் தம்முடைய நித்திய அன்பின் கரங்களில் உங்களை அரவணைக்க ஓடி வருவார். நொறுங்குண்ட ஆத்துமாவின் கூக்குரலுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கும். முதன்முதலாக இருதயத்தில் தேவனை தேடின அந்த கனப்பொழுதை அவர் அறிவார். தயங்கி தயங்கி ஏறெடுத்த ஜபத்தையும், இரகசியமாகச் சிந்தின கண்ணீரையும், உள்ளத்தின் ஓரோரத்தில் தேவனை தேட வேண்டுமென்கிற மெய்யான ஆசை வளர்த்து வந்ததையும் அவர் ஒருபோதும் காணாமலிருக்க மாட்டார். அந்த ஆத்துமாவை சந்திக்க ஆவியானவர் உடனே புறப்படுவார். ஜெபிப்பதற்கு முன்னரேயே அல்லது உள்ளத்தின் ஏக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னரே மனித ஆத்துமாவில் கிரியை நடப்பிக்கிற கிருபையை கிறிஸ்துவின் கிருபை சென்றடையும். பாவத்தால் தீட்டுப்பட்ட வஸ்திரங்களை உங்கள் பரமபிதா உங்களிடமிருந்து அகற்றுவார். சகரியாவுக்கு உருவகமாக கொடுக்கப்பட்ட அந்த அருமையான தீர்க்க தரிசனத்தில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரங்களை தரித்தவனாக கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். அது ஒரு பாவியை சுட்டிக்காட்டுகிறது. அப்போது கர்த்தர் பேசுகிறார், இவன் மேலிருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். சகரியா 3:4-5. இவ்விதமாக கர்த்தர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை உங்களுக்கு டூத்தரித்து நீதியின் சால்வையால் மூடுவார். ஏசாயா 61:10. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சங்கீதம் 68:13. தம்முடைய விருந்தறைக்கு அவர் உங்களை அழைத்துச் செல்வார். அவருடைய நேசக்கொடி உங்கள் மேல் பறக்கும். உன்னதப்பாட்டு 2:4. நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் சிங்காசனத்தைச் சுற்றிலும் நிற்கிற பரிசுத்த தூதர்கள் மத்தியில் உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். சகரியா 3:7.
மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல
உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஏசாயா 62:5. அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17. பிதாவானவர் சந்தோஷமாக பாட வானுலகம் பூவுலகம் இணைந்து பாடும். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான்.
இரட்சகரின் உவமையில் இதுவரை சந்தோஷமான காட்சியையே பார்த்தோம். முரணாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் கிறிஸ்து இப்பொழுது வேறொரு விஷயத்தைச் சொல்கிறார். கெட்ட குமாரன் வீட்டிற்கு திரும்பி வந்த சமயத்தில் மூத்த குமாரன் வயலிலிருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிறபோது கீதவாத்தியத்தையும் நடனக்களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இந்த மூத்த குமாரன் அப்பாவோடு சேர்ந்து கவலைப்படவில்லை. காணாமற் போன சகோதரனை தேடவுமில்லை. அதனால்தான் காணாமல் போனவன் திரும்பி வந்ததும் அப்பாவைப் போல இவன் சந்தோஷப்படவில்லை. களிப்பின் சத்தமானது இவனுடைய உள்ளத்தில் களிப்பை தூண்டவில்லை. கொண்டாட்டத்திற்கான காரணம் என்னவென்று ஒரு வேலைக்காரனிடம் கேட்கிறான். அவன் சொன்ன பதில் இவனுக்கு பொறாமையை தூண்டுகிறது. காணாமல் போன தன் தம்பியை வரவேற்க உள்ளே செல்லவில்லை. கெட்ட குமாரனுக்கு தயவு காட்டப்பட்டதை தனக்கு நேர்ந்த அவமானமாக கருதுகிறான். அவனை வருந்தி அழைப்பதற்கு அப்பா வெளியே வருகிறார். அப்போதுதான் அவனுடைய பெருமையும் வெறுப்புணர்வும் வெளிப்படுகிறது. அப்பாவின் வீட்டில் தான் ஓடி ஓடி வேலை செய்து வந்ததை யோசிக்கிறான். பிறகு திரும்பி வந்திருந்த தகுதியற்ற அந்தச் சகோதரனுக்கு காட்டப்பட்ட தயவையும் ஒப்பிட்டுப் பார்க்கிறான். இதுவரையிலும் ஒரு மகனாக அல்ல, ஒரு வேலைக்காரனாகத்தான் வேலை செய்துவிட்டதாக அடித்துச் சொல்லுகிறான். அப்பாவின் அருகில் இருப்பதே போதுமென சந்தோஷமடைந்திருக்க வேண்டும். ஆனால் விபரத்துடன் வாழ்வதால் கிடைக்கிற சொத்திலேதான் அவன் எண்ணமெல்லாம் இருந்தது. பாவ இன்பங்களை அவன் ஒதுக்கியதற்கு இதுதான் காரணம் என்பதை அவனுடைய வார்த்தைகள் காட்டுகின்றன. அப்பாவின் சொத்துக்களில் இனியும் இளைய குமாரனுக்கு பங்கு கிடைத்தால் அது தனக்குச் செய்யப்படுகிற அநியாயம் என்று எண்ணுகிறான். தன் சகோதரன் மேல் தயவு காட்டப்பட்டதால் காழ்ப்புணர்வு அடைகிறான். தகப்பனுடைய ஸ்தானத்தில் தான் இருந்திருந்தால் கெட்ட குமாரனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான் என்று தெளிவாக காட்டுகிறான். அவனை ஒரு சகோதரனாகவே இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. உம்முடைய குமாரன் என்று அன்பில்லாமல் கூறுகிறான். அவனையும் அந்த தகப்பன் கனிவோடுதான் அணுகுகிறார். மகனே, நீ எப்போதும் என்னோடிருக்கிறாய், எனக்குள்ள தெல்லாம உன்னுடையதாயிருக்கிறது என்கிறார். இத்தனை வருடங்களாக உன் சகோதரன் எங்கேயோ வாழ்ந்தானே, உனக்கு என்னோடு சேர்ந்து வாழ்கிற சிலாக்கியம் கிடைக்கவில்லையா? தன்னுடைய பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்குத் தேவையான அனைத்தையும் இலவசமாக கொடுத்திருந்தார். சொத்தையோ பிரதிபலனையோ அந்த மகன் கேட்கவே வேண்டியதில்லை. எனக்குள்ள தெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. என்னுடைய அன்பில் நம்பிக்கை வைப்பதும் இலவசமாக அளிக்கும் வெகுமதியை பெற்றுக்கொள்வதும் மட்டுமே உன் வேலை. ஒரு மகன் தன் அப்பாவின் அன்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் சில காலம் அவரை விட்டு பிரிந்து சென்றிருந்தான். இப்போது திரும்பிவிட்டான். அவனை பற்றிய கவலைகள் மறைந்து சந்தோஷம் அலைபாய்ந்தது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். தான் நன்றி கெட்டவனாக அற்பமாக நடந்து கொண்டதைக் கண்டுகொள்ளும் வாய்ப்பு மூத்த குமாரனுக்கு கிடைத்ததா? தன்னுடைய சகோதரன் துன்மார்க்கமாக நடந்திருந்தாலும் கூட அவன் தன் சகோதரன்தானே என்பதை யோசிக்கிற வாய்ப்பு கிடைத்ததா? அந்த மூத்த குமாரன் பொறாமையையும் மனக்கடினத்தையும் விட்டு மனம் திரும்பினானா? இது குறித்து கிறிஸ்து எதுவும் சொல்லவில்லை. இந்த உவமையின்படி இன்றும் நடந்து வருகிறது. இதற்கு முடிவை எழுதுகிற பொறுப்பு வாசகர்களிடமே விடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் நாட்களிலிருந்து மனமாற்றமடையாத யூதர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் சேர்ந்த பரிசேயர்களுக்கும் அந்த மூத்த குமாரன் அடையாளமாயிருக்கிறான். ஏனென்றால்
ஆயக்காரர்கள் பாவிகள் என்று தாங்கள் கருதுகிறவர்களை இவர்கள் ஏளனமாக பார்க்கிறார்கள். தாங்கள் அளவுக்கு மீறி தீய செயல்களில் ஈடுபடாததால் சுயநீதியால் நிறைந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சேபணக்காரர்களின் உண்மை நிலையை கிறிஸ்து புட்டு வைத்தார். உவமையில் வரும் மூத்த குமாரனைப் போல இவர்கள் தேவனிடத்திலிருந்து விசேஷித்த சிலாக்கியங்களை பெற்றிருந்தார்கள். தேவனுடைய வீட்டின் குமாரர்களாகச் சொல்லிக் கொண்டவர்கள் கூலிக்காராவியை பெற்றிருந்தார்கள். அன்பினாலல்ல, பிரதிபலனை எதிர்பார்த்து ஊழியம் செய்து வந்தார்கள். கடுமையாக வேலை வாங்குகிற எஜமானாக தேவனை பார்த்தார்கள். கிருபையின் ஈவையில் கிருபையின் ஈவை இலவசமாக பெறும்படி ஆயக்காரர்களையும் பாவிகளையும் கிறிஸ்து அழைப்பதை பார்த்தார்கள். அந்த ஈவை கடுமையாக பிரயாசப்பட்டு கிரயத்திற்குதான் பெற முடியுமென ரபிமார்கள் நினைத்திருந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு கோபம் வந்தது. கெட்ட குமாரன் திரும்பி வந்தது தகப்பனுக்கு மனம் நிறைய மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் அவர்களுக்கோ பொறாமையை தூண்டியது. உவமையில் அந்த தகப்பன் தன் மூத்த குமாரனை எவ்வாறு வருந்தி அழைத்தாரோ அதுபோலத்தான் பரிசேயர்களை பரலோகம் கனிவுடன் அழைத்தது. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. அதை சம்பளமாக அல்ல, ஈவாகப் பெற வேண்டும். தகப்பன் தன் அன்பால் தகுதியற்ற அந்த கெட்ட குமாரனுக்கு கொடுத்தது போல நாமும் பெற வேண்டும். சுயநீதியானது தேவனை தவறாகச் சித்தரிக்கத் தூண்டுகிறது. அது மட்டுமல்ல, சக மனிதர்கள் மேல் அன்பில்லாதவர்களாக அவர்களை விமர்சிக்கிறவர்களாக மாற்றுகிறது. சுயநலமும் பொறாமையும் கொண்ட மூத்த குமாரன் தன் சகோதரனை எடை போடவும் அவருடைய ஒவ்வொரு செயலையும் விமர்சிக்கவும் சிறிதவறு செய்தால் கூட அவனை குற்றஞ்சாட்டவும் ஆயத்தமாக இருந்தான். அவன் என்னென்ன தவறு செய்கிறான் என்று கண்டுபிடித்து முடிந்தவரை பட்டியல் போட விரும்பினான். இவ்வாறு செய்து மன்னிக்கிற ஆவி தனக்கு இல்லாததை நிரூபிக்கவிருந்தான். இதே தவறை இன்றும் அநேகர் செய்கிறார்கள். வெள்ளம் போன்ற சோதனைகளில் சிக்கி அதிலிருந்து விடுபடுகிற போராடுகிற தருணத்தில்தானே அந்த ஆத்துமாவுக்கு உதவாமல் மனக்கடினத்துடன் ஒத்துழைப்பு கொடுக்காமல் குறை கூறி குற்றஞ்சாட்டி நிற்கிறார்கள். இவர்கள் தங்களை தேவப்பிள்ளைகளெனச் சொல்லிக் கொண்டாலும் சாத்தானின் ஆவியோடு செயல்படுகிறார்கள். தங்கள் உடன் சகோதரர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிற மனநிலையை வெளிப்படுத்துவதால் தேவன் தம் முகத்தின் பிரகாசத்தை தங்களுக்கு தர முடியாத நிலைக்கு சென்று விடுகிறார்கள்.
எண்ணத்தைக் கொண்டு நான் கர்த்தருடைய சன்னிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகனபலிகளைக் கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ என்று அநேகர் தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறார்கள். என் அக்கிரமத்தைப் போக்க என் முதற்பேறானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தைப் போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? ஆனால் மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயஞ்செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? மீகா 6:6-8. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் மெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கிவிடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்துப் போடுகிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற சேவையாகும். ஏசாயா 58:6-7. உங்களுடைய பரலோகப் பிதாவின் அன்பினால் இரட்சிக்கப்படக்கூடிய பாவிகளாக நீங்கள் உங்களை கருதுவீர்களானால் பாவத்தினால் அவதியுறுகிறவர்கள் மேல் பரிவுமிக்க அன்பை காட்டுவீர்கள். இக்கட்டில் அகப்பட்டு மனந்திருந்தி வருகிறவர்களை பொறாமையோடும் வெறுப்போடும் நோக்க மாட்டீர்கள். சுயநலமென்னும் பனிக்கட்டி உங்கள் இருதயங்களிலிருந்து உருகும் போது தேவனைப் போன்ற பரிவுள்ளவர்களாக மாறி காணாமற் போனவர்கள் இரட்சிக்கப்படும் போது அவரோடு சேர்ந்து சந்தோஷப்படுவீர்கள். நீங்கள் உங்களை தேவப்பிள்ளை எனச் சொல்வது உண்மைதான். இது உண்மையானால் உன் சகோதரனே மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். தேவன் அவனையும் தம் மகனாகக் கருதுவதால் உங்கள் இருவருக்குமிடையேயான பந்தம் நெருக்கமானத்து. அவனுக்கும் உங்களுக்கும் உறவில்லையென நினைத்தால் தேவ குடும்பத்தில் உங்களை ஒரு பிள்ளையாக அல்ல, ஒரு கூலிக்காரனாகத்தான் கருதுகிறீர்கள். காணாமற்போய் திரும்பி வருபவரை வரவேற்பதில் நீங்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும், திரும்பி வந்தவனுக்கு பிதாவின் அருகில் அமர்கிற, பிதாவின் ஊழியத்தைச் செய்கிற சிலாக்கியம் கிடைக்கும். எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக அன்பு கூறுகிறான். ஆனால் நீங்களோ புறம்பான இருளில் தள்ளப்படுவீர்கள். ஏனெனில் அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். முதலாம் யோவான் 4:8.